பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா புள்ளநேரி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வி ஆர் முத்தப்பையாண்டி அவர்கள் மனம் மாறாத மரச்செக்கு எண்ணெய் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி நர்மதா அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமூக செய்தியாளர் நர்மதா பேசுறேன். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, செக்கு எண்ணெய் விதை சுத்திகரிப்பு நிலையம், அடுத்த அரிசி ஆலையும் கலக்கிட்டு வர நம்ம முத்துப்பையாண்டி ஐயா பத்தி தான் பேச போறோம். வாங்க நேயர்களை பேசலாம். வணக்கம் ஐயா.
புதிய பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து வி ஆர் முத்துப்பையாண்டி. நான் வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா செல்லம்பட்டி வட்டாரம் புள்ளநேரி கிராமத்திலே வசித்து வருகிறேன். நான் வந்து ஒரு 1970 சோசியல் ஒர்க்கு பணி செய்து வருகிறேன். நான் தமிழ்நாடு விவசாய சங்கத்திலேயும் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். மக்களை விவசாயிகளை ஆரம்ப ஒருங்கிணைத்து இப்பொழுது அவர்களை வைத்து நலத்திட்டங்களை பெற்று அவர்களுக்கு உதவி செய்கின்றமில்லாத எண்ணெய் தயாரித்து மக்களுக்கு ஆரோக்கியமான உணவுக்கு கொடுப்பது என்று முடிவு செய்தேன்.
சரிங்க ஐயா, முதல்ல நீங்க செக்கு எண்ணெய் செய்யணும்ன்ற எண்ணம் எப்படி வந்தது ஐயா உங்களுக்கு?
இப்ப வந்து நிறைய இடத்துல நாங்க வந்து கடை வச்சிருந்தோம், நாங்க நேரடியா கடை வச்சிருந்தோம். கடையில வாங்கும் போது எண்ணெய் வந்து கலப்படம்ன்றது தெரிஞ்சு நம்ம ஏதாச்சும் ஒரு எண்ணெய் உருவாக்கணும்ன்றது முதல் முதல் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆட்டணும்.
சரிங்க ஐயா.
தேங்காய் எண்ணெய் ஆட்டிட்டு அப்புறமா அது நல்லா இருந்துச்சு, அது சமையலுக்கும் நல்லா இருந்துச்சு, அது மாதிரி வீட்டுக்கு உயரத்துக்கும் நல்லா இருந்துச்சு. நான் கேரளாவில 76 கேரளா போயிருந்தேன் மேடம்.
சரிங்க ஐயா.
கேரளா போயிருக்கும்போது அங்க எல்லா வீட்டு யூஸ்க்கும் அந்த தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க.
ஆமா, செய்வாங்க பாத்திருக்கேன்.
அதனால அங்க வந்து அது நிறைய நான் சாப்பிட்டு நல்லா பாக்கறேன், நல்லாவும் இருந்துச்சு. அங்க வந்து நல்ல ஆரோக்கியமாவும் நல்ல அழகாவும் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாமே அவங்க அவங்களோட நம்ம ஒன்னும் தமிழ்நாட்டு இருக்கிறவங்க பெரிய அளவுக்கு ஆரோக்கியமாவோ இல்ல விஞ்ஞான பூர்வமாவோ சிந்தனையோ எதுவுமே அதை விட கூடுதல் இல்ல. இருந்தாலும் அங்க நல்லா இருந்தாங்க. அதனால நாங்க பண்ணணும், தேங்காய் உடனடியே பண்ணணும்னு பண்றோம்.
எண்ணெய் செய்றீங்கல்ல, அதுல வந்து என்ன விதமான எண்ணெய் செய்றீங்க? நிறைய கடலை எண்ணெய், எள்ளி எண்ணெய் இருக்கு, இது மாதிரி நிறைய வகை இருக்குல்ல, அதுல என்ன வகையான எண்ணெய்கள் செய்றீங்க ஐயா?
இப்ப நாங்க வந்து தேங்காயில 10 குவாலிட்டி மட்டும் பண்றோம் மேடம். தேங்காயில 10 குவாலிட்டி மட்டும்தான், எந்த விதமான பூஞ்சானமோ எது இல்லாம சோளாறுல காய வச்ச பருப்பு இல்ல இயற்கையான காய வச்ச பருப்பு மட்டும் ஆட்டுறோம் தேங்காயில.
அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா நீங்க முதல்ல அரைச்சு வெளியில வர அந்த எண்ணெய்
அது மாதிரி பண்றோம். அது நல்ல மனமாவும் நல்லா இதாவும் இருக்கும் மேடம், நல்லா இருக்கும், சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும்.
சரிங்க ஐயா. விதை சுத்திகரிப்பு நிலையம் வந்து தொடங்கணும்ன்றது வந்து உங்களுக்கு எப்ப தோன்றது
மேடம்? இப்ப வந்து எங்களுக்கு இங்க இருந்து வந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் போகணும் மேடம். சுத்திகரிப்பு நிலையம் எங்க பகுதியில் இல்ல, உசிலம்பட்டி தாலுகாவிலும் திருமங்கலம் தாலுகாவிலும் நாங்க வசித்து வர பகுதியில சுற்று வட்டாரத்துல இல்ல. அரசுக்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையம் இல்ல, தனியார் சுத்திகரிப்பு நிலையம் இல்ல. ஆகவே எங்களுக்கு இந்த பக்கம் அங்க கொண்டு போறதுனால அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இங்க இருந்து லேபர் சார்ஜ் இதெல்லாம் கூட வரும்ன்றதுக்காண்டி இங்க எப்படியாச்சும் தொடங்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு 5-6 இருந்தது எங்களுக்கு.
சுத்திகரிப்பு நிலையத்துக்கு நீங்க வந்து அவ்வளவு தூரம் எடுத்து செல்ல முடியல, அதாவது பக்கத்துல இருந்ததா அது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க?
ஆமாடா. அது ரெண்டாவது அந்த வேஸ்டேஜ் வரனால அங்க இருந்து கொண்டு வர முடியாது, அதுக்கு தனியா அதை அண்டி பிடிக்கணும். அதை சுத்தப்படுத்தும் போது அதுல கொஞ்சம் பதற இதெல்லாம் வரும்.
இது எப்படி வெற்றிகரமா உங்களுக்கு செயல்படுத்த முடிஞ்சது? இதுக்கான உறுதுணையா யாரு இருந்தாங்க உங்களுக்கு முதல்ல?
இதுல வந்து முதல்ல வந்து அரசு துறை சார்பா வேளாண்மை வணிகத்துறை நம்மளோட இருந்தாங்க, மற்றும் வேளாண்மை துறை, அதுபோல தோட்டக்கலத்து. இல்லாம பொதுவாக அந்த பகுதியில் இருக்க விவசாயியோட ஒத்துழைப்பு தர்றதுக்கு அரசு துறை, அந்த வேளாண்மை சார்ந்த துறை, பொறியியல் துறை எல்லாமே எங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு அவங்களோட எங்களுக்கு இணக்கமான ஒரு உறவு இருக்கிறதுனால இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அவங்களுடைய வழிகாட்டுதல் இருந்தது. அதுபோல மேடம் இந்த எண்ணெய்க்கு வழிகாட்டுதல் வந்து அக்ரிகல் காலேஜ் அறிவியல் மையம் அவங்களுடைய அங்க இருக்கிற பேராசிரியர், துணை பேராசிரியர் அவங்கெல்லாம் வந்து நமக்கு நிறைய அந்த பயிற்சியும் கொடுத்தாங்க, ஆலோசனையும் வழங்கினாங்க.
சரிங்க ஐயா, நீங்க வந்து இந்த விவசாயத்துல இறங்கணும்ன்றது வந்து உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தோன்றியதா?
ஆமா மேடம், நான் வந்து 8 இருந்தே விவசாயம் பண்ணிருக்கேன் மேடம். 8 இருந்தேன்.
8 இருந்தே உங்களுக்கு விவசாயம் மேல ஒரு ஆர்வம் இருந்தது?
விவசாயம் இருந்துச்சு. அப்ப அப்பா வந்து இறங்கி பாசம் அந்த மாடு போட்டு கமலை இறப்பாங்க.
அப்படின்னா
இப்ப மோட்டார் பம்ப் செட் இருக்குல்ல?
ஆமா.
இது மாதிரி இருக்காது, அது மாடு, 2 பூட்டி அதுல இருந்து தண்ணியை உள்ள இருந்து ஏத்தி எடுத்துட்டு வந்து வெளியில ஊத்தும். அப்படி அது அப்பதான் ஆரம்பமே பஸ்ல.
சரிங்க ஐயா.
அப்ப நிலத்தடி நீர் வந்து மேலாக இருக்கும், இந்த மாதிரி இந்த அளவுக்கு போயிருக்காது. அன்னைக்கு ரசாயன உரமும் போடுறது இல்ல. அன்னைக்கு வந்து அது போடும்போது வேப்ப முன்னாக்கு மட்டும் ஊற வச்சு தெளிச்சு விடுவாங்க. அப்படியே சைடுல தெளிச்சு விடுவாங்க அந்த வேப்ப முன்னாக்க ஊற வச்சு கத்திரி செடி, மிளகா செடி, நெல் இந்த மாதிரி தான் தொழிச்சு விடுவாங்க. அந்த வேப்ப முன்னாக்க தொழிச்சு விட்டு அந்த வாடகைக்கு எதுவும் பூச்சி வராதுண்டு. அன்னைக்கு இருந்த அந்த தொழில்நுட்பத்தில மெத்தேடு அதான்
அன்னைக்கு. அடுத்து இது வந்து வெற்றி பாதையில செய்யறது இல்ல, நீங்க செக்கு எண்ணெய், விதை சுத்திகரிப்பு நிலையம், அடுத்து அரிசி ஆலை தொடங்க போறீங்கன்னு வரிசையா போகுது இல்ல. இதுக்கு இடையில உங்களுக்கு நிறைய தடை ஏற்பட்டிருக்கலாம், வருமான ரீதியா ஏதாவது கஷ்டம் வந்திருக்கலாம், அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
மேடம் பொதுவா வந்து எங்களுக்கு கஷ்டம் என்பதுக்கு பணத்துக்கு தான் எங்களுக்கு கஷ்டமே இல்லை மேடம். பணத்துக்கு வந்து வங்கி மூலமா யார் இருந்தாலும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒருங்கிணைக்கிறத இந்த மக்கள் இன்னும் கூடுதலா ஒருங்கிணைத்து அவங்களுடைய நம்முடைய விழிப்புணர்வு கொடுத்து நம்முடைய பொருள் எல்லாத்தையும் வாங்க வைக்கிறதுல இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல் இருக்கு. அது வந்து அதுவும் சரி பண்ணிட்டு நம்மள ஒரு பெரிய இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் விவசாயியோட ஒருங்கிணைப்பு, அவங்களோட ஒற்றுமை மட்டும் இருந்தாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. பணம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. 1000 பேர் இப்ப நம்ம சேர்த்து கம்பெனியா பதிவு பண்ணியிருக்கோம். அடிஷனலா 300 பேர் வச்சிருக்கோம். இவங்களுடைய இவங்களுக்கு மட்டுமே நம்ம உற்பத்தி பண்ற பொருளை கொடுத்து இவங்கிட்ட இருந்து நம்ம கொள்முதல் பண்ணி வித்தாலே ஒரு பெரிய சந்தை மேடம்.
செக்கு எண்ணெய் சரிங்களா, அதுல வந்து எண்ணெய் வந்து எடுக்கிறதுக்கு முறைகள் இருக்கும்ல, நீங்க காய வச்சு அதை அரைச்சு அந்த மாதிரி இருக்கும்ல,
மனமாவும் இருக்கும், நல்ல விளைச்சலான எல்லாம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் காரல் அடிக்கும், கொஞ்சம் கெட்டது கிடையாது, கொஞ்சம் காரல் அடிக்கும். இந்த விளைச்சல் கம்மியா இருக்கிறது, விளைச்சல் நல்லா இருக்கிறது காரல் அடிக்காது, நல்லா இருக்கும். அது மாதிரி கடலையும் நல்ல விளைஞ்ச கடலை, நல்ல கடலைன்னா அதுல எண்ணெய் வந்து நல்லா அவுட்டம் கிடைக்கும். இப்ப வந்து கடலெண்ணெய் வந்து நல்ல கடலை எண்ணெய் கண்டுபிடிக்கணும்னா நீங்க மாங்காய் ஜூஸ் மாதிரி இருக்கணும்,
மாம்பழ ஜூஸ்,
மாங்காய் ஜூஸ் மாதிரி இருக்கு மேடம். கடலெண்ணெய் நல்ல சுத்தமான கடலெண்ணெய் பாக்கணும்னா மாங்காய் ஜூஸ், அது வித்தியாசம் தெரியாது,
அந்த அளவுக்கு ஒரு கெட்டி தன்மையா இருக்கும்.
ஆமா, அடர்த்தியா இருக்கும் பஸ்ட்ல. அதை வந்து பில்டர் ஆகணும், உங்க மிஷின் பில்டர் போட்டாங்கன்னா உண்மையாக அந்த எண்ணெய் குடிக்க தேவையில்லை. ஏன்னா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியும் மிஷின் பில்டர் ரெண்டு ஒண்ணுதான், வாட்டர் சுத்திகரிப்பு பண்றாங்களே. அதே மாதிரி எண்ணெய் சுத்திகரிப்புனாலும் அது அதனுடைய அதனுடைய இதெல்லாம் போயிடும். இயற்கையாவே அந்த இதை அப்படியே பாத்திரத்தை எடுத்து வச்சு அதான் இங்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும்.
சரிங்க, நல்லா அழகா
அது வந்து அது நல்லா இருக்கும் மேடம். நீங்க ஒரு தடவை வந்தீங்கன்னா நீங்க அழகாவே கருமாத்தூர்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். போட்டர் வந்து நேரம் வந்து பார்த்தாங்க, அவங்களே அவங்களும் வாங்கி போனாங்க, நல்லா இருக்கு சார், நல்லா இருக்குன்னு வாங்கி போனாங்க. இப்ப இப்போதைக்கு நம்ம எண்ணெய் வந்து உண்மையா இருந்தா நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்ப நம்ம எண்ணெய் வாங்கி தொடர்ச்சி அவங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, தேங்காய் எண்ணெய்.
அப்படிங்களா?
இப்ப மதுரையில் இருக்கிற விஷயங்கர் அவர்கள் நான் 15 கிலோ முந்தா நாள் கொடுத்துட்டு வந்தேன், அவங்க வந்து வாங்கி அதை அவங்க உணவுக்கே பயன்படுத்துறாங்க. அவங்ககிட்ட இருக்க தேங்காய் எடுத்துட்டு வந்து உடச்சி அதை நாங்க காய வச்சு அவங்களுக்கு திருப்பி தானே எண்ணெய் கொடுத்தோம். பஸ்ல 200-200 ரூபான்னு வாங்கினாங்க. ஆனா அது மாதிரி இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தினாங்கன்னா அதிகமான நோய் ஏற்படுறதுக்கு காரணமே வந்து எண்ணெய் தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது உணவுடைய பழக்க வழக்கம் தான் மேடம். ரெண்டு இருந்துட்டா நோய் இல்லாம வாழ்வதற்கு நல்ல வழி இருக்கு மேடம். எண்ணெய் இந்த மாதிரி ஒரிஜினல் எண்ணெயும் தூய்மையான எண்ணெயும் அது மாதிரி நல்ல உணவு பழக்க வழக்கத்தையும் மாத்திக்கிட்டாங்கன்னா 100% நோயே வராது மேடம்.
கண்டிப்பா கண்டிப்பா ஐயா.
இதா வந்து நாங்க அனுபவத்திலிருந்து கத்துக்கிட்டது, இது ஒன்றும் டாக்டர்கிட்டயோ யாருக்கிட்டையும் கேட்கல, இது எங்களுடைய அனுபவத்திலிருந்து. ஒரு 60 எனக்கு 63 வயசாச்சு. இந்த 63 வருஷத்துல என்னென்ன வாதிலாம் வந்திருக்கு அதுல இருந்து முன்னேறுவதற்கு இதெல்லாம் வந்து தடையா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல மேடம் அவங்களுக்கு நல்ல பசியும், நல்ல ஒரு மனுஷனுக்கு நல்ல பசி இருந்தாலே அவங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம்.
கண்டிப்பா கண்டிப்பா ஐயா.
அதே மாதிரி அவங்க காலக்கடன் முடிப்பது சரியாக போயிட்டாலே அவங்க நோயே வராது மேடம். 100% நோய் வராது, ரெண்டு விஷயம் சரியா இருந்தா நோய் வராது. இது வந்து இயற்கையாவே அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு நோயே இல்லை, எந்த டாக்டர்கிட்டையும் போட்டாங்க. இது வந்து அவங்களுடைய அவங்க உடம்ப பொறுத்து அவங்க அது மாதிரி மேடம். சாப்பிடும் போது என்னைக்குமே அந்த பசின்ற உணர்வு இருந்துட்டே இருக்கணும் மேடம், ஓவர்ஃபுல்லா இருக்க கூடாது. எப்பயுமே யார் சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப ருசியா இருந்தாலும் சரி, ஒரு லிமிட் தான், கொஞ்சம் கேப் இருக்கணும் எப்பயுமே. அப்படி இருந்துச்சுன்னா நோய் வராது. நிறைய நம்மளுக்கு என்ன இதெல்லாம் ரொம்ப ருசியான உணவு கிடைச்சா நிறைய சாப்பிட்டுடுவாங்க, ருசி இருந்தா பட்னியா போடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நோய் வர்றதுக்கு
வாய்ப்பு. நம்மள மாதிரி கிராமப்புறங்க மக்களுக்கெல்லாம் அதை பத்தி அதிகமான விஷயங்கள்லாம் தெரியும். அதனால வந்து நம்ம என்ன செய்யணும்னா செக்கு எண்ணெயில வாங்கணும், நம்ம விவசாயத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கணும், நம்ம வீட்டிலே தோட்டம் அமைச்சுக்கணும்ன்றதெல்லாம் விவசாய கிராம பகுதிகளில் வந்து அதிகமா பண்ணுவாங்க. சிட்டி போன்ற இடங்கள்ல வந்து அந்த இது இருக்காது, அது அதை பத்தி தெரிஞ்சிருக்காது, தெரியாத
சூழ்நிலையும் அதுக்குரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது. அது இங்க கிடைக்கும் மேடம். இப்ப கேரளாவில நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னா அவங்க வீட்டை சுத்தி எல்லா காய்கறியுமே போட்டுருப்பாங்க மேடம். அது பலாப்பழம் இருக்கும், அனாச்சி பழம் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், ஏதாச்சும் ஒரு பழ வகையை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. நம்ம ஊர்ல என்னன்னா யாராவது சோமுலா போனா வைத்தியத்துக்கு தான் வாங்கி போறது மாதிரி ஆகி போச்சு. அது ஏன்னா தொடர்ச்சியா பழங்கள் ஏதாச்சும் ஒரு பழத்தை யூஸ் பண்ணுமா, அது வந்து உடம்புக்கு முக்கியம்.
நீங்க சொல்றது ரொம்ப சரியான வார்த்தை ஐயா. இப்ப வந்து எல்லாருமே வந்து முடியலனாதான் வந்து பழம் வாங்கி கொடுக்குறாங்க. கண்டிப்பா வந்து நான் சொல்லணும், நீங்க சொல்ற மாதிரி உண்மை, கரெக்டான உண்மை நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க.
அது மாதிரி எப்படி நேரங்களா ரொம்ப உடம்பு முடியாத அன்னைக்கு அவங்க கோழியை பிடிச்சிக்கிடுவாங்க, கறி எடுத்துக்கிடுவாங்க நம்ம ஆளுங்க.
ஆமா,
இந்த கிராமப்புறத்துல.
ஆமா ஆமா,
அவர் அன்னைக்கு சாப்பிட மாட்டாரு, சாப்பிட முடியாது. நல்லா இருக்கும் போது அதை கொடுக்க மாட்டாங்க யாருமே. இதுதான் யதார்த்தமான உண்மை. நாங்க என்ன சொல்றோம், நல்லா இருக்கும் போது கொடுங்க, நல்லா இல்லாத போது கொடுக்காதீங்க. அவங்க பத்தி வளர்த்த பட்டினா போன அன்னைக்கு வந்து சிம்பிளான எளிமையான சாப்பாடு உணவு சாப்பிடணும். சோமலாம் போனா இருக்கிறதுல எளிமையான சீர்ந்த சக்தி ஆகிற உணவா சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. அன்னைக்கு இவ அவங்க அனைத்தும் கறி கோழி எல்லாம் பிடிச்சி போவாங்க. என்னப்பாண்டா அவர் சோமலப்பா அதுக்கு பிடிச்சி போறப்பா, இது ஏன்னா அவங்களுடைய உணர்வு அது மாதிரி இருக்கு மேடம். எங்களுக்கு என்ன ஒரு தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு வகையில கலப்படம் இல்லாத உணவை சாப்பிட வைக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம பகுதியில ஏதாச்சும் இந்த மாதிரி பண்றாங்கன்றத நம்ம அந்த நம்ம இதுக்குள்ள கொண்டு வரணும்ன்றது. அந்த இந்த மாவட்டத்துல ஏதோ விவசாயம் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு பண்றாங்க, இது எதிர்காலத்துல நல்லா இருக்குன்றத ஒரு இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைச்சிருக்க மேடம்.
மிக அழகான கோரிக்கையா, கண்டிப்பாக நிறைவேறும், நீங்க கவலைப்பட வேண்டாம்.
அதனால அப்படி இருக்க மேடம். எங்களுக்கு அது போக மற்ற விவசாயிகள் எங்க இந்த பாத்துக்கிற நேர்களும் மற்ற நம்மளோட தொடர்பு கொள்ள நேர்களும் அவருடைய உற்பத்தி செய்யற கடலை எள்ளு தேங்காய் இதெல்லாம் மார்க்கெட் ரேட்டை விட இடத்தரகர் இல்லாம நேரடியா வாங்குவதற்கு நாங்க தயாரா இருக்கோம் மேடம். எப்பயுமே மார்க்கெட் ரேட்டை விட கூடுதலா கொடுத்து வாங்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அந்த விவசாயிகளை எங்களை பயன்படுத்திக் கொள்ளணும்னு நாங்க இந்த நேரத்துல பணிவோடு.
விதை சுத்திகரிப்பு அப்படின்னா என்ன ஐயா? விதை சுத்திகரிப்பு நிலையத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றத விளக்கமா சொல்லுங்க.
விதை சுத்திகரிப்பு நிலையம் மேடம், நெல் வந்து அறுவடைக்கு முன்னாடி நம்ம வந்து ஆதார விதைன்னு சொல்லி பவுண்டேஷன் சீடை வந்து முதல்ல ஆதார விதையா வாங்கி கொடுக்கணும் மேடம்.
சரிங்க.
வாங்கி கொடுத்துட்டு அவங்க அவங்க வந்து வயல்வெளி அவங்க வைக்கும் போது ஒரு ஒரு மூணு தரமா போய் அந்த வயலை வந்து பார்வையிடணும். அரசு துறை அதிகாரிகள் சேர்ந்து.
சரிங்க.
அவங்க பார்த்து அதுக்குள்ள கலவன் இல்லாம கலப்படம் கலப்படமான நெல் எது இருந்தா அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க.
சரிங்க.
ஒரே ஒரே மாதிரி ஒரே சேமா இருக்கணும். நெல் வளர்ச்சி இருந்தாலும் சரி எல்லாமே ஒரே சேமா இருக்கணும். அது வந்து அறுவடைக்கு முன்னாடியே இதை பூரா செய்ய வேண்டிய வேலை.
அறுவடைக்கு முன்னாடியே. சரிங்க ஐயா.
அறுவடைக்கு பிற்பாடு அதுல கலப்படம் இருக்க கூடாது. அப்புறம் கொண்டு வந்து காய வைத்து அதுக்கு 13% மார்ச்சர் ஈரப்பதம்
இருக்கணும். அது
இருக்கணும், அப்பதான் விதைக்கு அது லாயக்கான நெல்.
சரிங்க ஐயா.
13% ஈரப்பதம் இருந்தா அது நமக்கு குறைஞ்சது 13 கூட கூடாது.
சரிங்க ஐயா.
12-13 தான் இருக்கணும். அதான் வந்து ஓரளவுக்கு சரியான ஈரப்பதம். அதுக்கு லாங் லைஃபா வச்சிருந்தாலும் கெட்டு போகாது அந்த நெல். அதனுடைய அதை வந்து வச்சிருந்தோம்னா நம்ம வந்து திருப்பி அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம மிஷின் போட்டுக்கிறதுனால மனுஷனா சுத்தப்படுத்துறதுக்கு மிஷின்ல போட்டா சுத்தப்படுத்துறோம். அது அந்த சண்டு தனியா கல்லு தனியா தூசி தனியா தனித்தனியா ஒரு 6-7 விதமா பிரிச்சு நல்ல தரமான நெல்லை மட்டும் லாங் லைஃபா போய் கடைசியில வந்து அந்த பேக்கிங் பண்ற இடத்துக்கு போயிடும். அதை பிடிச்சு அப்படியே பேக் பண்ணி அந்த தையல் மிஷின் இருக்கு, அதை வச்சு பேக் அடிச்சுட்டோம்னா அப்புறமா வந்து அதிகாரி வந்து ஒரு தடவை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதை வந்து லேப்பு கொடுப்பாங்க. இந்த நெல்லை கொண்டு போய் லேப்புக்கு சரியான முளப்பு திறன் இருக்கா, முளப்பு திறன் வந்து 100% போடுவாங்க. 100 நெல் முளைச்சா ஒரு 100 நெல் எடுத்து கொண்டு போய் முளைக்க வைப்பாங்க. 100 நெல்ல 20 நெல் முளைக்கணும்னா 80% முளப்பு திறன் எழுதுவாங்க சர்டிபிகேட்ல. 10 முளைக்கலாம் 90% முளப்பு திறன் இருக்குன்னு எழுதுவாங்க. அது என்ன இருக்கும் சர்டிபிகேட் பண்றவங்க தான் அது பொறுப்பு. நாளைக்கு முளைக்காம போச்சுண்டா ஒரு விவசாயிட்ட, ஏன் நீங்க வந்து இப்படி பார்க்காம பண்றீங்க, நம்மளை விட அரசு துறை அதிகாரி அந்த லேபிள் ஒட்டி லைசன்ஸ் கையெழுத்து போடுறாங்கல்ல அவங்களுக்கு அது வந்து கடைசியில ஏதாச்சும் அதுல பார்த்தானா அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அதனால நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் நல்லா நெல்லா கொடுக்கணும், அவங்களும் கரெக்டா பார்த்து கொடுத்தோட நல்ல நெல் வந்து வெளியில போய் வாங்குறத விட நம்ம வந்து கொஞ்சம் ரேட்டும் கம்மியா போயிட்டு வெளியில ஒரு கிலோ 50 ரூபாயில இருந்து 100 ரூபா வரைக்கும் விற்றாங்க. நம்ம 35 ரூபாய் தான் கொடுக்குறோம். அவங்க மொத்தமா வாங்கினாங்கன்னா அதோட கம்மியா தர்றோம். அது நான் எங்களுக்கு மேடம் இப்ப நல்ல இன்னும் நிறைய நேர்கள்லாம் விவசாயிகளாம் பயன்படுத்திக் கொள்ளணும்னு நாங்க என்ன கேட்டுக்கிறோம்டா. அவரை நெல்லை கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி தர சொன்னா ரொம்ப வந்து அந்த ஈபி சார்ஜும் அங்க இருக்கிற ஒருத்தருக்கு அந்த சம்பளம் மட்டும் கொடுத்தாலே நாங்க பண்ணி தரதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். பெரிய வாடகைலாம் எங்களுக்கு தேவையில்லை. அந்த அந்த மிஷின் அந்த யூனிட் ரன் பண்ற அளவுக்குரிய அவங்களுடைய அவங்களுடைய பங்களிப்பு இருந்தாலே நாங்க அவங்களுக்கு சுத்தப்படுத்தி தர்றோம். அவங்களே நேரடியா வைக்கலாம்.
கண்டிப்பா ஐயா, நீங்க கேட்கிற எல்லா கோரிக்கைகளும் மக்கள் கேட்டுட்டு உங்களை பார்க்க வருவாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்க வருவாங்க. இந்த விதை சுத்திகரிப்புக்கு வந்து மிஷின் இருக்குல்ல, அந்த இயந்திரமாக்கப்பட்ட மிஷின்ல வந்து முன்னாடி இருந்திருக்கோம். முன்னொரு காலத்துல நீங்க வந்து மிஷின் எல்லாம் இல்லாம தானே செஞ்சிருப்பீங்க. அப்பலாம் வந்து மாதிரி செஞ்சிருப்பீங்க மிஷின் இல்ல
காத்துக்கு தூத்துவோம் மேடம். காத்து அடிக்கும் போது அந்த காத்து அடிக்கும் போது எதிர்த்து எதிர்வசமா நின்று தூத்தி விடுவான். காத்து இப்ப வடக்கு இருந்து அடிச்சோம்னா தெக்க நின்று தூத்துவாங்க ஆப்போசிட் சைடு. அப்ப அந்த அந்த பதறெல்லாம் போயிடும். அதெல்லாம் தூத்தி விக்கிறதுக்கு முன்னாடி விதை நெல் முதல்ல சாமிக்கும் எடுப்பாங்க விதைக்கும் எடுப்பாங்க ரெண்டுக்கும் எடுத்துட்டு விற்பாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்க எப்படின்னா பூமாதேவிக்கு வணங்கணும்ன்றதுக்காக எனக்கு ரெண்டு பூமாதேவிக்கு தான் அந்த நெல்லை உருவாக்குச்சு. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்துல மாவு இடிச்சு அந்த நெல்லை குத்தி மாவு இடிச்சு அன்னைக்கு வந்து கருப்பட்டி இல்லாத காலத்துல தேனும் அதுல போட்டு பெசரி அந்த பூமியில வச்சு வணங்கி அதை சாப்பிடுவாங்க. இது ஃபர்ஸ்ட்ல ஆரம்ப காலத்துல நான் சொல்றது.
சரிங்க ஐயா.
அது வந்து அந்த மாதிரி சாப்பிட்டு தான் அடுத்து அந்த விதை நெல்லை அதுல அள்ளி வச்சிருவாங்க. மண்பானை இருக்கும் அன்னைக்கு பெரிய மண்பானை ஒரு 10 கிலோ 20 கிலோ 50 கிலோ பிடிக்கிற மாதிரி குழுக்கைன்னு சொல்லுவாங்க. குழுக்கை இல்லாட்டி மண்பானை இது ரெண்டு இருக்கும். மண் குழுக்கை மண் பானை.
மண் புழுக்கை என்றா
மேடம் மண்ணில தீரோ மாதிரி செஞ்சிருப்பாங்க மேடம். தீரோ இருக்குல்ல நம்ம தீரோவுக்கு மேல ஒரு மூடி இருக்குல்ல.
ஆமா
அண்டா அண்டா உயர் இருக்கு மேடம். அண்டா இருக்குல்ல பெரிய அண்டா இன்னைக்கு இருக்கிற அண்டா இருக்குல்ல பித்தாள் அண்டா.
ஆமா ஐயா.
அவ்வளவு உயரத்துல மண்ணிலே செஞ்சிருக்காங்க. மண்ணிலே செஞ்சு அதை தீயில சுட்டு அதை அது மேல அதுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு கெட்டு போவாரு. இது மாதிரி எல்லாம் பயன்படுத்தினாங்க பண்டைய காலத்துல.
சரிங்க ஐயா.
அப்படி பயன்படுத்தும் அது நெல் கெடாது. அப்படித்தான் பயன்படுத்தினாங்க ஃபர்ஸ்ட்ல. ஆடி மாசம் என்ன செய்வாங்கன்னா ஆடி பத்தம் தேடி விதைங்கன்னு சொல்றாங்களே அப்ப கடலையும் கடலையும் அந்த மாதிரி வச்சிருந்து உடச்சு அந்த ஆடி மாசம் விதப்பாங்க. துவரை விதப்பாங்க. இந்த பயிறு பயிருக்கு எல்லாமே வந்து ஆடி மாசம் ஒரு சரியான பட்டம் வேணும்.
சரிங்கய்யா.
அந்த சீதோசன நிலை வந்து அப்பதான் அந்த மலைக்கும் அந்த காத்துக்கும் இந்த பயிர் வந்து நல்லா வரும்.
சரிங்கய்யா.
அதுக்கடுத்து அந்த மாதிரி வராது. அப்புறம் நெல்லுக்கு வந்து ஆடி ஆவணி புரட்டாசி மாசம் நல்லா வரும். அந்த இந்த ரெண்டு சீசன் தான் நெல்லுக்கும் கடலுக்கும் உகந்த சீசன்.
சரிங்கய்யா.
பயிர் வகை வந்து ஆடி மாசம் நல்லா வரும். எல்லா பயிருமே தட்டாம் பயிறு மொச்சப்பயிறு சோரம் பயிறு இது மாதிரியான பயிர்கள்லாம் முன்னாடி வந்து நிறைய தின்றதுனால தான் மக்கள் வந்து அன்னைக்கு ரசாயனம்லாம் போடாமல் தின்றதுனால தான் அதிகமான ஹார்ட் அட்டாக் எதுவுமே வரல.
கண்டிப்பா அது உண்மைதான்
மேடம். ஒன்றும் இல்லை மேடம். இப்பயும் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் இருக்கிற நேர்களை யாரும் சொல்கிறேன் ரொம்ப ரிஸ்க்காக நினைக்கிறது அதிகமான எண்ணத்தை நினைக்கிறது அப்படி நினச்சிக்கிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தலைவலி வரும் அது மாதிரி முடி உதறும் இப்படி வேலையெல்லாம் செய்யும் மேடம். நல்லா இருந்தாங்கன்னா எதுவுமே வராங்க. மனசு வந்து முதல்ல சரியா இருக்கும்.
கண்டிப்பா ஐயா.
எல்லாருடைய மனசு திருப்தியா நான் நல்லா இருப்பேன் நல்லா தான் இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற மனசுல முதல்ல நினைக்கணும் மேடம். அவங்க வைத்தியம் பாக்குறாங்களோ பண்ணலையோ டாக்டர்கிட்ட போகும்போது இந்த டாக்டர்கிட்ட போனா விட்டுரும்னு முதல்ல நினைக்கணும். அது மாதிரி சாமி கூட போனா கூட சரி போனா நமக்கு காப்பாத்தும் அப்படி போகாதவங்க போகக்கூடாது.
கண்டிப்பா ஐயா. நீங்க சொல்ற மாதிரி நல்ல எண்ணங்கள் வந்து மனசுல இருந்தாலே எல்லாமே சரியாயிடும்.
நோய் வராது மேடம். நோய் வராது. இப்ப ஒருத்தர் வந்து நீங்க பாருங்க அந்த ரோட்ல எல்லாம் இருக்காங்கல்ல இப்போ சுத்திக்கே இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்னைக்குமே ஹார்ட் அட்டாக் வராது மேடம். அவங்க எதை பத்தி சிந்திக்க மாட்டாங்க சாப்பிட அவங்க வாட்ட படுத்துருவாங்க. இப்ப மேடம் ஏதாச்சும் ரிப்போர்ட் எடுக்கணும் நான் ஒண்ணு வேலை செய்யணும் இப்படி நம்ம சிந்திக்கவே அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. சாப்பாடு முடிச்சுட்டு அடுத்த நேரம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு அவங்க அங்கே ஏதாச்சும் ஒரு நாள் நோய் படுத்துருவாங்க. அவங்களுக்கு நோயே வராது. நம்ம அதிகமான சிந்தனையும் அதிகமான சம்பாதிக்கணும் அல்லது ஏதோ ஒரு நினைப்பு நினைக்கிறதுனால நமக்கு வந்தாலும் நோய் வந்தாலும் போக
மாட்டாங்க. விதை சுத்திகரிப்பு நிலையம் நீங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த மிஷின்லாம் இல்லாதப்ப நீங்க வந்து என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? அப்பவும் நீங்க வந்து மிஷின் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இதெல்லாம் செஞ்சீங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா?
அதுக்கு முன்னாடி மேடம் நாங்க பொதுவா வந்து அந்தந்த கிராமத்துல சொன்னாங்க ஃபர்ஸ்ட்ல நெல் அடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டே இருப்போம். இப்ப சமீப காலத்துல அந்த 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 முறை ஒழிஞ்சிருச்சு. கவர்மெண்ட் ஒரு நல்ல அப்ரூவ் பண்ணதுன்னா அந்த நெல் வந்து 10 வருஷத்துக்கு தான் அப்ரூவல் இருக்கும்.
சரிங்க. 10 வருஷம் கொடுத்துருவாங்க.
அதான் ரெக்கமெண்டேஷன் ஒரு நல்ல வெயில் இருந்தாங்கன்னா அந்த நெல் வந்து 10 வருஷத்துக்கு தான் கவர்மெண்ட் அந்த அப்ரூவல் நிற்கும்.
அப்படியா ஐயா. சரிங்க ஐயா.
அதுக்கு மேல அதுக்கு வேற நல்ல திட்டங்கள் தரமாட்டாங்க. அதுக்கு ஏதாச்சும் மானியம் சப்சிடி எல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் தரமாட்டாங்க. 10 வருஷத்துக்கு மேல நம்ம போட்டுக்கலாம் நம்ம இஷ்டத்துல.
சரிங்க ஐயா.
ஆனா கவர்மெண்ட் அந்த அடாப்ட் உள்ள ஆகாது. சர்டிபிகேட் பண்ண மாட்டாங்க. நம்மளா பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிற நெல் நம்ம வச்சிருக்க சர்டிபிகேட் நெல். ஆனா அந்த ரொம்ப நாள் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நெல் வந்து விவசாயம் நம்பி வாங்கினாலும் நம்ம சர்டிபிகேட் பண்ணி வைக்க முடியாது. நம்ம ரெண்டு பேருடைய நம்பிக்கையை பொறுத்து இவங்க வாங்கிக்கிறாங்க அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படித்தான் இது ஓடிக்கிட்டா இருக்கும். அது வந்து சிலது நல்லாவும் இருக்கும் சிலது மோசமா இருக்கு ரெண்டுமே நடக்கும். அது யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. நம்ம இது கேட்கலாம். இப்ப இந்த கம்பெனியில நான் வந்து நெல் வாங்கினேன் மதுரை மாவட்டம் உதய சுருக்கு நிலையத்தில் வாங்கினேன் அது எனக்கு ஃபெயிலராக இருக்கு அது சர்டிபிகேட் பண்ண யாரு அந்த அதிகாரின்றதை கேட்கலாம். இன்னைக்கு அந்த தனியாக வாங்குறது அது கேட்க முடியாது யாருக்கிட்டையும். அவங்க சர்டிபிகேட் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கு மேடம்.
சரிங்க ஐயா. நீங்க இந்த உழவர் உற்பத்தி நிலையம் வந்து தொடங்கும் போது அந்த உற்பத்தி நிலையத்துல எவ்வளவு ஆட்கள் வந்து வேலை செய்யறாங்க?
நாங்க சும்மா ஒரு 22 பேரை வச்சு ஒரு சின்ன விவசாய வைகை விவசாய சங்கம் ஆரம்பிச்சோம் மேடம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நவார்டு உதவியும் அது மாதிரி நம்ம கனரா பேங்கினுடைய அந்த ரீல் பேங்க் மேனேஜர் அவங்களுடைய தலைமை அலுவலர் இவங்க எல்லாம் நீங்க எதிர்காலத்துல விவசாய ஒருங்கிணைச்சு பண்ணுங்கயா, உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல நிறைய நல திட்டங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அதை வச்சு நாங்க பண்ணும்போது அப்ப வெறும் ஒரு 16 உழவர் மன்றம் மட்டும் வச்சிருந்தோம். 16 உழவர் மன்றம் ஒரு 120 பேர் மட்டும், 16 32 320 பேர் மட்டும். அதோட நாங்க நிப்பாட்டிட்டு அதுக்கு வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் சார்ஜ் மாதிரி வருஷத்துக்கு ஒரு 10,000 கொடுப்பாங்க. அதுக்கு ட்ரைனிங் போறதுக்கு அந்த நோட்டு புக்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு மினிட் நோட்டு எழுதுறதுக்கு தவால் அனுப்புறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க, கவர்மெண்டே கொடுக்கும். அப்படி ஒரு 16 உழவர் மன்றம் வச்சிருந்தோம் செல்லமட்டி ஒன்றியத்துக்குள்ள. அப்புறம் அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த நவார்டு மேனேஜர் சொன்னாரு, ஐயா இப்படியே இருக்கிறத விட நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா சில கம்பைன் ஆக்டின் கீழே ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நிறைய நல திட்டங்கள் வாங்குவதற்கு வெளியில விற்பதற்கு உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கு அதெல்லாம் தெரியல, அவர் சொன்னதை வச்சு நாங்களும் பண்ணிட்டோம். அந்த மாதிரி பண்ணதுனால அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து எல்லாருமே வந்து என்ஜிஓ மூலமா அல்லது நவார்டு மூலமா அல்ல அரசு உதவியோடு தான் எல்லாரும் பண்ணாங்க.
சரிங்கய்யா,
நாங்க மட்டும் விவசாயிகளோட ஒத்துழைப்போடு பண்ணணும். பஸ்ட்ல எங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது, நாங்களா போய் சென்னைக்கு போய் ஒரு அரசு துறை அதிகாரியை கூட்டு போய் தனியத்துறை மூலமா அவங்க மூலமா பதிவு பண்ணி நாங்களா பதிவு பண்ண பிற்பாடு அப்புறம் கவர்மெண்ட் எங்களை கூப்பிட்டுச்சு. கூப்பிட்டு இப்ப அவங்க அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் நலத்திட்டங்கள் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. 1 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க மேடம் எங்களுக்கு. அல்ல மேடம், அதை பயன்படுத்தணும் மேடம். இப்ப இருக்கிற இது நிரந்தரமா இருக்கு மேடம், நம்ப முடியாது மேடம். நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா இருப்பதுக்கு நல்ல உதவிகரமா இருக்கு. அதுக்கு விவசாயியோட ஒத்துழைப்பு மட்டும் கிடைச்சாலே இதை நல்லா பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு.
நீங்க செக்கு எண்ணெய் விதை சுத்திகரிப்பு நிலையம் அரிசி ஆலை தொடங்க போறீங்க, இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஐயா?
மேடம் நாங்க வந்து நான் வந்து மேடம் சோசியல் ஒர்க் நான் சொன்னல, ஒரு ஃப்ரீயா நான் 76 கேரளால இருந்து ஒரு ஃபாதர் இங்க வந்திருந்தாரு மேடம், நம்ம கருமாத்தூருக்கு. கருமாத்தூர்ல கிளர்க்கு வந்து ஒண்ணு தொடங்கினாங்க.
சரிங்கய்யா.
கிறிஸ்துவ மிஷினரி.
சரிங்கய்யா.
அவங்க எங்க தோட்ட தோரமா இடம் வாங்கினாங்க.
சரிங்கய்யா.
அப்ப எனக்கு எங்கிட்ட உழவு மாடு வண்டி மாடு எல்லாமே இருந்தது. ஒரு கிராமத்துல போய் சோசியல் ஒர்க் பண்ணுவோம், சமூக பணி
வேலை.
1976 நான் சொன்ன சமூக பணி வேலை, வாரம் ஒரு நாள் எந்த கிராமத்திலாச்சும் போய் வேலை செய்வோம்.
சரிங்கய்யா.
அதுக்கு அந்த வேலை செய்யும் போது ஒரு ஊர்ல அப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த கிணத்துல வந்து கடகா போட்டு இறப்பாங்க. அப்ப அந்த கிணத்துல சுத்தம் இல்லாம இருந்தா அதை சுத்தப்படுத்தி கொடுப்போம். சும்மா மயானத்துக்கு போறது பாதை நல்லா இருந்தா அதை முள்ளுக்கெல்லாம் வெட்டி விடுவோம். இதே எங்க வேலை, நாங்க ஒண்ணு பெருசாவெல்லாம் பண்ணலாம்.
சமூக சேவையாளரா இருந்திருக்கீங்க முன்னாடி?
ஆமா அன்னைக்கு. ஆமா ஆமா மேடம். ஆமா ஆமா ஃபர்ஸ்ட்ல. அதுக்கு காரணம் வந்து அந்த நான் சொன்ன ஃபாதர் வந்து கேரளாக்காரரு, அவங்க வீட்டுல ஒரு 7 பேர், அவர் ஜெர்மனியை படிச்சுட்டு இங்க வந்து அந்த மிஷினரி சொசைட்டி ஆரம்பிச்சும் போது நாங்க பக்கத்து தோட்டத்துக்கு போனாலும் எங்களை கூப்பிட்டாங்க. நாங்க ஒரு 5-6 பேர் அதுல இருந்துகிட்டு வாசம் வார வாரம் போயிடுவோம். அப்ப இங்க இருக்கிற லகல பண்ணுவாங்க. நாங்க சொல்லுவோம், நமக்கு ஏதோ ஒரு பக்கத்துல மக்களோட தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்றது நாங்க போயிட்டு இருந்தோம். அப்பயில அதெல்லாம் நினைக்கல நாங்க, அதனால அப்படிதான் பண்ண மாட்டோம். அதனால எனக்கு வந்து கேரளா போனதுக்கு பிற்பாடுதான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கும் போது நான் வந்து இந்த சின்ன சின்ன குறுகிய வட்டத்துல எல்லாம் நிறைய தூரத்தை யோசிப்பேன். நான் சின்ன சின்ன சண்டை பிடிக்கிறவங்க அதெல்லாம் நான் பெருசா பார்க்க மாட்டேன். இது வந்து தெரியாம சண்டை பிடிக்கிறாங்க, அதுல வந்து பெருசா பார்க்க கூடாது அப்படின்னு நினைப்பேன். நம்ம ஊருக்கு திடீர்னு நீங்க ஒண்ணு வசதினா நான் ஒண்ணு வச்சுக்கிருப்பேன். அதுல இருந்து எனக்கு விடுபட்டது காரணம் வெளி மாநிலங்களுக்கு போனதுனால, அதனால போனேன். அதனால நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் எப்படிலாம் இருக்கணும்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அது மாதிரி நான் சொல்ற மாதிரி இருந்தா மேடம், எந்த வீட்லயும் 90% நோய் வராது. அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு உடம்ப நீங்களா பாத்துக்கிறோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கணும். ரெண்டாவது வந்து நான் சொன்னதே பஸ்ல சொன்னதேன், பசி நல்லா இருந்து வெளியே போறது அவங்க நல்லா இருந்தா 100% நோய் இல்லை. ஏன் டாக்டர் கூட சர்டிபிகேட் பண்ண தேவையில்லை. இதுக்கு காரணம் வந்து அதிகமான கீரை வகைகள் கிடைக்கும் போதெல்லாம் கீரை வகைகள் பல வகைகள் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டா இன்னும் கூட
நல்லா இருக்குங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அழகா சொல்றீங்க. அரிசி ஆலை வந்து அடுத்ததான் நீங்க வந்து தொடங்க போறதா சொன்னீங்க, அதுக்கான முயற்சி எதுவும் செஞ்சீங்களா? அது எப்படி ஆரம்பிக்கலாம்ன்ற ஏதாவது ஐடியா?
இப்ப வந்து மேடம் நாங்க வேற ஒரு அரிசி ஆலை டை பண்ணலாம் இருக்கு மேடம். மேடம் இன்னும் வேற அரிசி ஆலை ஏங்கிக்கிறதுல இப்ப அவங்களோட நம்ம ஒரு புரிஞ்சுணர்வு ஒப்பந்த மாதிரி போட்டுக்கிடுவோம். கொஞ்ச நாளைக்கு ஒரு அக்ரிமெண்ட், எங்களுக்கு இவ்வளவு அரிசி கொடுங்க, எவ்வளவு ரேட் வேணும்ன்றது கேட்கலாம்னு இருக்கோம். நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம்.
சரிங்கய்யா, வெற்றிகரமாக பண்ணுங்க. உங்களுடைய எல்லா நிலையமும் சொல்ற மாதிரியே அழகா பெருசா வரணும் நான் என்னோட வாழ்த்துறேன். புதுவை பண்பலை நேயர்களுக்காக நீங்க அழகான தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. மனுஷன் வந்து நல்லா யோசிக்கணும், நல்லதை யோசிக்கணும்னு நல்ல மனசோட சொல்லிருக்கீங்க. சோசியல்
விஷயம் நல்ல சந்தோஷமா நல்லா இருந்தாங்கன்னா அவங்க நோய் வராது மேடம். ஃபர்ஸ்ட்ல அது வந்து நீங்க சாப்பிடுறீங்களோ சாப்பிடாது. அப்புறம் முதல் வந்து யாரு கூப்பிட்டாலும் சிரிச்சுமே இருக்கணும். ரொம்ப இருக்கமா இருந்தா அவங்களுக்கு நோய் இருக்கு, நோய் இருக்குன்ற அர்த்தம் தான். என்னுடைய சொந்த அனுபவம் சொல்றேன்.
கிராமத்துல இருக்க எல்லா மனுஷங்களுமே அப்படிதானே ஐயா? கிராமப்புற மக்கள் அனைவருமே வந்து நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும்.
நாடு நலம் பெறணும், உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள், உழைப்பாளி மக்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்ற என்னுடைய கருத்து மேடம். ஏன்னா அந்த நிறைய பேர் ஒரு சமூகத்துக்குள்ள நின்றுக்குவாங்க. எங்க இந்த ஏரியாவில வந்து தேவர சமூக மக்கள் தேவை சுலமத்து காலையா முழுவதும் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க மட்டும் முன்னேறினா மட்டும் நாடு
முன்னேறாரு.
எல்லா மக்களும் வந்து உழைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும். அவங்க நான் சொன்ன பசி பட்டி இல்லாம வாழ்வதற்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சு அவங்க நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டு நல்லா இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது நாங்க நினைக்கிறேன்.
ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. நீங்க சொல்றத கேக்கும் போதே நல்லா இருக்கு. நீங்க நல்லா யோசிக்கிறீங்க, நல்லா சொல்றீங்க. ரொம்ப
எப்ப வேண்டாம் தொடர்பு கொள்ளுங்க. என்னால முடிஞ்சதை இந்த மக்கள் நல்லா வர்றதுக்கு என்ன வேண்டாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நிறைய பேர் தொடர்பு கொண்டா எங்கென்றாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா இடத்துக்கும் எண்ணெய் கொடுப்பதற்கு, நேரடியா டோல் டெலிவரி செய்வதற்கும், அது மாதிரி கலப்படம் இல்லாத தேங்காய் எண்ணெய் கொடுப்பது. இப்ப 200 ரூபாய்க்கு நாங்க என்ன தர்றோம்னா அது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். தேங்காய் வந்து அவுட் நிறைய கிடைக்குது, கொடுக்குறோம். அப்படி நேர்கள் எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி அவங்க நல்லா உடம்ப பாதுகாக்கணும்னு நாங்க இந்த நேரத்துல பணிவோடு கேட்கணும்.
ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப இவ்வளவு நேரம் எங்களுக்காக எடுத்து அழகா சொன்னீங்க. உங்களுக்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா.
நன்றி மேடம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு மீண்டும் நான் ஒருவரை நன்றி சொல்கிறேன்.
நன்றி ஐயா. நன்றி ஐயா.
நன்றி
நன்றி நேயர்களே. இதுவரை மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா பொள்ளநேரி கிராமத்தை சேர்ந்த விவசாயி வி ஆர் முத்துப்பையாண்டி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.